இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்காக நன்றி சொல்லுகிறோம். வேத பகுதியை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம், நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, இந்த டெலி கான்பரன்ஸ் லைன் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசும்படியே நான் செபிக்கிறேன். உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தர் நமக்கு இந்த நாளில இந்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை தந்து ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் கொஞ்ச நேர தியானத்திற்காக திருப்பி வைத்துக் கொள்வோம். We'll just stand the passage which has been read just now. வேத பகுதியில அதிகமாக வாசிக்கப்பட்ட வேத பகுதி எது என்று கேட்டால் ஆதியாகமம் அது முதலாம் அதிகாரம். எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் முதலாவது வேகமாக படிக்க ஆரம்பிப்பது ஆதியாகமத்தினுடைய முதல் அதிகாரம். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் அநேக உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Passage of the Bible teaches us many lessons for our life. நம்முடைய சிந்தனைக்காக நாம் எதை சிந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னால், படைப்பினுடைய மகத்துவத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். We are going to meditate upon the goodness of creation. படைப்பில் என்ன மகத்துவம் இருக்கிறது? படைப்பின் மூலமாக தேவன் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்? We are just going to meditate what are the goodness in creation. அதனுடைய மகத்துவம் என்ன? படைப்பை அநேக நேரங்களில் we take as an advantage. நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், யாரோ ஒருவருக்காக எப்படியோ படைக்கப்பட்டது என்று நாம் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்த எல்லா படைப்புகளோடும் தேவன் உறவு கொண்டவராக இருந்தார். எல்லா படைப்புகளையும் அவர் பார்த்து மகிழ்ந்தார். ஆண்டவர் படைத்த எந்த ஒரு படைப்பையும் அவர் சிறியதாகவோ குறைவுள்ளதாகவோ அல்லது அதிக அதற்கு என்று சொல்லி தனித்தன்மையை வைத்திருந்தாலும் அதை பெரியதாக தேவன் பார்க்கவில்லை. தேவன் படைத்த எல்லா படைப்புகளும் தேவனுடைய பார்வையில் சமமாக காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, படைப்பை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த படைப்பில் அவர் மகிழ்ந்தார். And he got delighted in the creation and also he was crafting ஒவ்வொன்றையும் வடிவமைக்கிறவராக இருந்தார். He was forming ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு அதை எப்படி எங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறவராக இருந்தார். ஒருவேளை அவர் படைத்த படைப்புகளுக்கு பலவித சத்தங்களை கொடுத்தார், பலவித ரூபங்களை கொடுத்தார், பலவித உணர்வுகளை கொடுத்தார், பலவித அழகுகளை கொடுத்தார். And also he made difference in every insects. ஒவ்வொரு சிறு சிறு பூச்சிகளிலும் ஒரு வித்தியாச தன்மையோடு கூட அவர் படைத்தார். இவைகள் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், படைத்த தேவன் கடமைக்காக எதையும் செய்யவில்லை, மாறாக அதை படைக்கும் போதே அதில் மகிழ்ந்து அதை படைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் படைத்த படைப்புகள் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும்போது, முதல் நாள் இரண்டாம் நாள் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒன்றன் பின் ஒன்றாக எதற்கு அடுத்து எதை வைத்தால் அந்த படைப்பினுடைய அந்த நிலை மிக நேர்த்தியாக இருக்கும் என்பதை நினைத்து ஆண்டவர் ஒவ்வொன்றாக படைக்கிறார். இந்த படைப்பை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இந்த முதல் அதிகாரத்துல ஆறு முறை படைத்த படைப்புகள் நல்லது என்று கண்டார். Six times the first chapter says God said it is good. ஆனால் ஏழாவது ஒரு முறை சொல்லுகிறார், 31வது வசனத்துல, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லுகிறார். After God creating man, ஆண்டவர் பூமியை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், 7 times it is very good. மிகவும் நன்றாக இருந்தது என்று கண்டார். பல நேரங்களில நாம் இந்த பூமியையும் பூமியில் நடைபெறுகிற நிகழ்வுகளை பார்க்கும் போது நாம் மனம் சலித்துக் கொள்ளுகிறோம். ஏன் இப்படி நடைபெறுகிறது? ஏன் இந்த பாவங்கள்? ஏன் இந்த சாபங்கள்? ஏன் இந்த உலகம் இப்படி நாளுக்கு நாள் சீர்கேடு ஆகிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் இதை வடிவமைத்த தேவன் இந்த உலகத்தை பார்த்து நல்லது என்றும் மிகவும் அது சிறப்புள்ளது என்றும் அவர் கண்டாரே, ஏன் இந்த நிலைக்கு மாறியது? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த படைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், முதல் காரியம் ஆண்டவர் படைத்த உடனே இந்த படைப்புகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு படைப்புக்கு பின்பாக பார்க்கும் போது பழுகி பெருகும்படி அவர் சொல்லுகிறார். எல்லா ஜீவராசிகளும் God wanted to multiply and also unite all creation. எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்பினார். God wanted to have fellowship with one another. ஒவ்வொரு பிராணிகளும் தன் இனத்தோடு தன்னோடு கூட மற்றவர்களோடு இணைந்து வாழ்வதற்காக அவர் இருப்பிடங்களை அமைத்துக் கொடுத்தார். And also God wanted all the creatures to worship. அவரை ஆராதிக்கும்படி நன்றி சொல்லும்படி அவர் வடிவமைத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:13 வசனத்திலே பார்க்கும்போது எல்லா ஜீவராசிகளும் ஆண்டவரை ஆராதிக்கிறதாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு சிறிய புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் இந்த படைப்பை குறித்து ஆழமாக சிந்திக்க போகிறோம். இந்த படைப்பை குறித்து நாம் சிந்திக்கும் போது இந்த படைப்பிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இவ்வளவு நேர்த்தியாக தேவன் படைத்த படைப்புகளை நாம் நேசிக்க வேண்டும். We have to love them and we have to respect, மதிக்க வேண்டும். And we have to honor, கனப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு படைப்பின் உள்ள ஒரு சிறு அங்கங்கள் கூட அது வெறுமையாகவோ அல்லது அது தேவை பிரயோஜனம் இல்லாததாக இல்லை. முதலாவது காரியம், இந்த படைப்பின் மகத்துவம். ஏன் இந்த படைப்புக்கு இந்த மகத்துவம் வேண்டும் என்று சொன்னால், பிகாஸ் God has given value for every creation. ஆண்டவர் படைத்த எல்லா படைப்பிற்கும் ஆண்டவர் ஒரு விலையேற பெற்ற ஒரு தன்மையை தந்திருக்கிறார். படைப்பில் நம் அந்த விலையேற பெற்ற தன்மையை நம்மால் பார்க்க முடியும். Each created item has value. ஒவ்வொரு சின்ன ஒரு இரும்பானாலும் சரி, ஒரு சிறிய ஜீவ ஜந்துவாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு விலங்கினமாக அல்லது ஒரு மரமாக இருந்தாலும், இட் ஹாஸ் சம் வேல்யூ. God has given value to all. That is called in the ecosystem. நம்ம பார்க்கும்போது, maybe the rock, the rainbow, the bats and animals, trees, human being, river, rain, sun, snow, everything has value. ஒருவேளை நம்ம கடந்த 2 நாட்களாக ஒரு பெரிய பனிப்பொழிவை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பனி பெய்யும் போது நம்ம நினைக்கலாம், ஒருவேளை அது தூசி போலதான கீழே விடுது. பட் இட் ஹாஸ் சம் வேல்யூ. 2 நாள் அது தேசத்தினுடைய எல்லா வேலைகளையும் அதால் என்ன செய்ய முடியும், நிறுத்தி வைக்க முடியும். ஒருவேளை இந்த ஒரு சாதாரண ஒரு ஸ்னோ என்று நாம் சொல்லலாம். பட் இட் இஸ் கிரியேட்டட் பை காட். காட் ஹஸ் கிவன் சம் வேல்யூ இன் இட். That we have to respect the value. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் மனிதனை எப்படி படைக்கிறார் என்று சொன்னால், மண்ணை எடுக்கிறார், வடிவமைக்கிறார், நாசிகள் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் சாதாரணமாக இருக்கிற ஒரு பொருளை அவர் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு வடிவமைத்து அதற்கு ஒரு விலையேற பெற்ற தன்மையை தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் பல நேரங்களில் நினைக்கலாம், எனக்கு என்ன வேல்யூ இருக்கிறது உலகத்துல, நான் ஒரு சாதாரண நிலையில் தானே இருக்கேன் என்று சொல்லி. God has great value in you and me. நம் ஒவ்வொருவரிலும் தேவன் ஒரு விலையேற பெற்ற தன்மையை வைத்திருக்கிறார். எனவே we should never underestimate anybody. நாம் யாரையும் எந்த காரணத்திலும் நாம் குறைவாக மதிப்பிட முடியாது. முதல் முறையாக தேவன் உலகத்தை அழிக்கும்படி வந்தபோது நோவாவின் இடத்துல சொல்லுகிறார், அங்கே பேரையை நீ உருவாக்கு, அதுல எல்லா ஜீவ ஜந்துக்களையும் அங்கே உன்னோடு கூட சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா ஜீவராசிகளின் மீதும் கர்த்தர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். எனவே எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் என்ன சொல்லுகிறார், அங்கே சேர்த்து வைக்க சொல்லுகிறார். God's plan is not to perish any of his creation. எந்த ஒரு படைப்பையும் அழிப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இந்த நாட்களில் என்ன நடக்கிறது, காடுகள் அழிக்கப்படுகிறது, காட்டில் வாழ வேண்டிய பல பிராணிகள் வாழ இடம் இல்லாமல் ஊருக்குள் வருகிறது, பல விஷம் நிறைந்த பிராணிகள் இடம் விட்டு இடம் மாறி அழிந்து போகிறது, பல இனங்கள் இன்று அழிக்கப்படுகிறது, அதிகப்படியான இயற்கை அழிவினால் ஓசோன் படலங்கள் சிரிந்து போகிறது, இதனால் கடும் மழை, கடும் பனிப்பொழிவு, ஆபத்தான கடுமையான வறட்சி, கடுமையான உலக சூழ்நிலை, வெப்பம். காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் தந்திருக்கிற விலையேற பெற்ற படைப்பினுடைய விலை மதிப்பற்ற தன்மையை மனிதன் மறந்துவிட்டான். We have forgotten the value of the nature. ஒருவேளை மனிதனை நாம் காக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், பிராணிகளை நாம் காக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் பல நேரங்களில் இயற்கை தாவரங்களையும் இயற்கை விலங்குகளையும் அழித்து விடுவது மறைமுகமாக நாமும் என்ன செய்கிறோம், அழிப்பதற்கு நாமும் காரணர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனின் நோக்கம் என்னவென்று சொன்னால், படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் வெறுமையான ஒன்றிலிருந்து விலையேறப்பெற்ற தன்மையாய் மாறியது. எனவே தேவன் வெறுமையாய் இருப்பதையும் அவர் விலையேறப்பெற்ற தன்மை உடையதாக மாற்றுகிறார். ஒருவேளை இந்த நாளில ஆண்டவருடைய படைப்பை குறித்து நாம் சிந்திக்கும் போது, நாம் நிற்கிற நிலை தேவனால் நமக்கு தரப்பட்டது. தேவன் நமக்கு ஒரு வேல்யூவை வைத்திருக்கிறார். அந்த வேல்யூ உலகம் ஒருவேளை அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு வேல்யூவை வைத்திருப்பதை போல நம்மோடு கூட இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங் தே ஹாவ் வேல்யூ. எனவே நாம் வாழ்க்கையில இந்த வேத பகுதியை நாம் சிந்திக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், வி ஷுட் நெவர் அண்டர் எஸ்டிமேட் எனி ஹியூமன் பீயிங். எந்த ஒரு மனுஷரையும் மனுஷியையும் அவர்கள் வாழும் சூழ்நிலையினாலோ, இருக்கிற இருப்பிடத்தினாலோ, அவருடைய வாழ்க்கையின் நிலையினாலோ அவர்களை குறைவாக நாம் மதிப்பிடக்கூடாது. அவர்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். தேவனுடைய பார்வையில் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தனித்தன்மை உண்டு. இரண்டாவது காரியம், இந்த படைப்பில் உடைய மகத்துவம் என்னவென்று கேட்டால், God has purpose for his creation. தேவன் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பும் இட்ஸ் நெய்தர் வேஸ்ட் நார் யூஸ்லெஸ், எதுவுமே அது பயனற்றது அல்லது பிரயோஜனம் அல்ல என்று சொல்ல முடியாது. 104வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் மிக அழகா எழுதுகிறார், படைத்த ஒவ்வொரு படைப்பிற்கு பின்னால் தேவன் கொண்டிருந்த நோக்கத்தை அங்கே பட்டியலிடுகிறார். ஒருவேளை ஒவ்வொரு பறவையும், ஒவ்வொரு விலங்கினமும், ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு நதியும், ஒவ்வொன்றும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் எங்கெல்லாம் தடுக்கப்படுகிறதோ, அந்த நோக்கம் எங்கெல்லாம் சரியாக நிறைவேற்றப்படவில்லையோ, உண்மையோ எல்லாம் ஆபத்துகள் வருகிறது. கடந்த நாட்களில சென்னையில மிகப்பெரிய ஒரு மழை பொழிந்து பல கிராமங்கள் எல்லாம், பல ஏரியாக்கள் தண்ணீரை முங்கி போனது. அதை குறித்து நான் ஒரு ஆர்டிக்கல் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஆர்டிக்கல் சொல்லப்படுகிறது, ஒரு காலத்துல 60 அடி அகலம் நிறைந்த ஒரு நதி 18 அடியாக குறைந்து விட்டதாம். அதனுடைய விளைவு என்னவென்று பார்க்கும்போது, அங்கே ஏரி துறந்து விடப்பட்ட பொழுது அது அதிகப்படியான இடங்களை அது தண்ணீர் அடித்து சென்றது என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை பிரியமானவர்களே, எங்கெல்லாம் தேவன் ஒவ்வொரு படைப்பிற்கும் தந்திருக்கிற அவருடைய நோக்கம் மறுக்கப்படுகிறதோ, அந்த இடத்துல எல்லாம் ஆபத்துகள் வருவது இயற்கையாக வருகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஃபுட் சிஸ்டம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் அனதர். இந்த உலகினுடைய படைப்புகள் சர்வைவல் அண்ட் லைஃப் சிஸ்டம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் அனதர். ஈச் கிரியேஷன் ஹஸ் சம் ரோல் டு ப்ளே ஃபார் த வெல் பீயிங் ஆஃப் த நேச்சர் ஆர் த எர்த். ஒவ்வொரு படைப்பும் முழு உலகத்தினுடைய நல்வாழ்வுக்கு என்று தே ஹாவ் அ ரோல். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சோ காட் கிரியேட்டட் வித் பர்பஸ். ஒருவேளை ஒரு தானியமானாலும் சரி, ஒரு வீட்டு விலங்கினமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் நேரடியாக நமக்கு உதவியாக நம்ம பார்க்க முடியும். ஆனால் பல நேரங்களிலே பல காடுகள், பலவிதமான காட்டு மிருகங்கள், அதனது காட்டில நாம் கண்டெடுக்கின்ற பல விலையேறப்பெற்ற பொருட்கள் நேரடியாக நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னாலும், மறைமுகமாக அவைகள் பிரயோஜனமாக இருக்கிறது. ஒரு நல்ல மரம் இருக்குது என்று சொன்னால், அது அதிக ஆக்சிஜனை கிரியேட் செய்கிறது, அது ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறது. ஒருவேளை நாம நினைத்திருக்கலாம், நம்முடைய வாகனத்தில் இருந்து எவ்வளவு நாம் தேவையில்லாத அல்லது வீணான கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறோம், அதன் மூலமாக எத்தனை ஆபத்துகள் வருகிறது. ஆனால் ஒரு மரம் அதற்கு மறைமுகமாக என்ன செய்கிறது, அது நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த ஆண்டுகளிலே நம்ம பார்க்கும்போது 2 முறை மிகப்பெரிய சுனாமி வந்தது. ஒரு முறை வந்த பொழுது இந்தியாவினுடைய அதாவது தென் தமிழகத்தின் பல பகுதிகள் அங்கே அழிந்து போனது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று யோசித்தார்களாம். அந்த வரிசையை சிந்திக்கும் போது ஒரு அருமையான ஒரு தாவரம் உண்டு. அந்த தாவரத்துக்கு பெயர் மான்க்ரோவ் என்று சொல்லுவார்கள். அது ஒரு விதமான ஒரு சிறிய தாவரமாக இருக்கும். அது கடலோர அந்த இடங்களில் அது அதிகமாய் வளரும். அதற்கு அதிகமான வேர்கள் இருக்குமாம். இந்த வேர்கள் அதிகமாக இருப்பதனால் இந்த தாவரம் என்ன செய்யுமாம், கடல் அரிப்பை தடுக்குமாம், வேகமாக வருகிற அலைகளை தடுத்து நிறுத்துமாம். இதை மயன்மார், மாலத்தீவு போன்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடலோரங்களில் அதிகமாக அதை பாதுகாத்து வைத்திருந்தார்களாம். எனவே சுனாமி வந்த பொழுது அங்கே அழிவுகள் குறைந்தது என்று சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல இந்த இப்படிப்பட்ட இந்த தாவரங்கள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்படுவதனால் என்ன ஆகிறது, கடல் அரிப்பு ஏற்படுகிறது. கடல் நீர் ஊருக்குள் வந்து ஊர் எல்லைகளை அது அதிகமாக நாசமாக்குகிறது. அல்லது சொன்னால் விளைநிலங்களை இனி விளைவிக்க கூடாதபடி அது தடுத்து நிறுத்துகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, ஒருவேளை நாம் நினைக்கலாம் அது ஒரு சிறிய தாவரம் தானே, பட் இன் காட் சைட் God has purpose for that small plant. அந்த சிறிய தாவரத்திற்கு தேவன் ஒரு விலையேறப்பட்ட திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதே போல எத்தனை தாவரங்கள் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லது நம்முடைய சரீரத்தின் சுகத்திற்கு எத்தனை தாவரங்கள் அதிகமாக பிரயோஜனமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய தாவரங்கள் அழிந்து போவதையும் நம்மால் பார்க்கிறோம். அதே போல விலங்கினங்களை பார்க்கும்போது ஃபிராக், ஒரு சிறிய தவளை, ஒரு காலகட்டத்துல தவளை அங்கே விவசாயினுடைய நண்பன் என்று சொல்லுவார்கள். இந்த தவளை என்ன செய்யுமாம், அது தாவரங்களை அதிகமாக அதாவது நாசம் செய்கிற சிறு சிறு பூச்சிகளை எல்லாம் அது தின்று விடுமாம். எனவே விளை நிலங்கள் எல்லாம் நன்றாக விளைந்து வந்தது. ஆனால் இந்த நாட்களில் விளை நிலங்கள் குறைய குறைய தவளை இனம் வாழ்வதற்கு வாழ்வாதாரமான இடம் இல்லாததினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போனது. இதனுடைய அழிவினுடைய பின் தாக்கம் என்னவென்று சொன்னால் சிறு பூச்சிகள் அதிகரித்தது, கொசுக்கள் அதிகரிக்க ஆரம்பித்தது. அநேக சிறு சிறு பிராணிகள் எல்லாம் இந்த தவளையை ஆதாரமாக கொண்டு வாழும் பல மிருக ஜீவங்கள் எல்லாம் ஆகாரத்திற்கு இன்று பல மைல் தூரங்கள் தேடி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். முக்கியமானவர்களே, இந்த உணவு சக்கரம் என்று சொல்லப்படுகிற இந்த மிகப்பெரிய வட்டத்துல தேவன் ஒவ்வொரு படைப்பையும் ஒரு நோக்கத்தோடு கூட வைத்திருக்கிறார். பல நேரங்களில நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை, தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் மறந்து விடுகிறோம். தேவன் பல பிராணிகளையும் தேவன் பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தினார். மரங்களை தேவன் பயன்படுத்தி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். திராட்சை செடியை ஓமையாக சொல்லுகிறார். அங்கே அத்தி மரத்தை காரணமாக காட்டி அவர் ஓமையை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் எலியாவுக்கு போஷிப்பதற்கு காகத்தை அனுப்பி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். யோனாவின் வாழ்க்கையில யோனாவை பாதுகாக்க மீனை அங்கே விழுங்கும்படி அங்கே யோனாவை விழுங்குவதற்கு ஆயத்தப்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். இதே போல நாம் பார்க்கும்போது இயேசுவானவர் பிரயாணம் செல்வதற்கு அங்கே கழுதையை அங்கே ஆயத்தமாக்கி எருசலேம் வீதிகளில் அங்கே அவருடைய அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால், இயற்கையில் உள்ள ஒரு சிறிய தாவரமானாலும் இயற்கையில் காணப்படுகிற ஒரு சிறிய ஒரு மழை நீரானாலும் ஒன்றும் தேவனுடைய பார்வையில் விலை அற்றதாக அல்ல, தேவனுடைய பார்வையில் அது பிரயோஜனம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. எவ்ரிதிங் ஹாஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்மை குறித்து தேவன் ஒரு விலையேற பெற்றவர்களாக மாத்திரமல்ல, நம்மை குறித்து தேவன் ஒரு நோக்கம் உடையவராக இருக்கிறார். நம்மை குறித்து மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டை குறித்து, நம்முடைய திருச்சபை குறித்து, நம்முடைய நண்பர்களை குறித்து, நாம் வாழும் சமுதாயத்தில் வாழும் அனைத்து இன மக்களை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது படைப்பின் மகத்துவம் என்னவென்று சொன்னால், தேவன் படைப்பில் அற்பமாக அல்லது வெறுமையாக இருந்ததை அதிசயமாக விலையேற பெற்றதாய் மாற்றினார். இதற்கு விலையே இல்லை. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தேவன் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலைகளை தந்து ஆண்டவர் படைப்பினுடைய மகத்துவத்தை விலையேற பெற்ற தன்மைக்கு அந்த அதனுடைய அதற்கு ஒரு தனி பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை அந்த அந்த விலங்கினமோ அந்த மனிதனோ அல்லது அந்த இயற்கை மட்டும்தான் செய்ய முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு என்று ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். God has a purpose for you and me. அந்த பர்பஸை நீங்களும் நானும் நிறைவேற்ற தேவன் நம்மை அழைக்கிறார். நிறைவாக நாம் இந்த படைப்பில் பார்க்கும் போது creation reveals interconnectedness. ஆண்டவர் படைப்பில் மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இணைத்தார். அது என்னவென்று கேட்டால், இந்த படைப்பு எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. All components in the earth are mutually interconnected or dependent on each other for life and survival. இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் உலகத்தில் அவர்கள் நிறைவாக அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ அல்லது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ தேவன் படைத்தார். இந்த படைப்புகளை பார்த்தீங்கன்னா, படைப்பில் ஒரு படைப்பும் சாதாரணமாக மற்றொரு படைப்போடு கூட சண்டையிடுவதில்லை. மனிதன் மாத்திரம்தான் சண்டையிடுவான், மற்றவர்களை அழித்து விடுகிறான். ஆனால் ஆண்டவர் படைத்த படைப்புகள் எல்லாம் தர்வசன ஹார்மோனி என்று சொல்லுவார்கள். ஒன்றோடு ஒன்று இணைந்து நடக்கின்ற, ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். எனவேதான் ஆண்டவர் வேதத்தில் பார்க்கும்போது மனிதன் தனிமையாக இருப்பது ஆண்டவர் விரும்பவில்லை, ஏற்ற துணையை விரும்பினார். அதே நேரத்தில் மனிதனுக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட உலகத்தில் இன்றைக்கு 80 மில்லியன் மற்ற படைப்புகளை ஆண்டவர் தந்தார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை அறிந்து கொள்வதற்கு, தேவன் படைத்த எல்லா படைப்புகளையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி கொடுத்தார். ஒருவேளை 80 மில்லியன் படைப்புகள் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட வரிசையில் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த படைப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ அல்லது ஒன்றோடு ஒன்று ஒருமித்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். சோ எவ்ரி அனிமல், எவ்ரி ஒவ்வொரு பிராணியும், ஒவ்வொரு விலங்கினமும், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றை சார்ந்து இந்த உலகத்தில் வாழ்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பல பல விலங்கினங்கள் தாவரங்களை நம்பி வாழ்கிறது, பல விதமான விலங்கினங்கள் மற்ற விலங்கினங்களை சார்ந்து வாழ்கிறது ஃபார் சர்வைவல். ஒருவேளை நம்ம சுருக்கமாக பார்ப்போம் சொன்னால், ஒரு சிறிய தேனியை எடுத்துக்கொள்வோம், ஸ்மால் பீஸ். அது என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பூவிலும் சென்று தனக்குரிய தேனை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவைகள் மகரந்த சேர்க்கை என்று சொல்லப்படுகிற பரிணாம வளர்ச்சிக்கு அல்லது அவைகள் விருத்தி அடைவதற்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஒருவேளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தனக்குரிய ஆதாரத்தை எடுக்கின்ற அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில நாம் பார்க்கிற காட்சி என்னவென்று சொன்னால், டியூ டு பொல்யூஷன், மிக அதிகமான பொல்யூஷன், டிஃபாரஸ்டேஷன், அப்புறம் அழுக்கான அல்லது கம்பெனிகளில் இருந்து வெளிவருகிற கழிவு நீர்கள், மிக கொடிய விஷத்தன்மை உள்ள வேண்டாத பொருட்கள் எல்லாம் இன்று இயற்கையோடு சேர்க்கப்படுவதனால் இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாய் சீரழிகிறது. அநேக சிறு பிராணிகள் அல்லது அநேக சிறு சிறு விலங்கினங்கள் எல்லாம் இன்னைக்கு நாளுக்கு நாள் மறைந்து கொண்டே இருக்குது. எவ்ரி இயர் இஃப் யூ சீ த சயின்டிபிக் ரிப்போர்ட், தே சே மெனி ஸ்மால் இன்செக்ட்ஸ் ஆர் தே ஆர் ஆல்மோஸ்ட் எண்டிங் ஆஃப் தியர் லைஃப். அவ்வாழ்க்கை முடிந்து விடுகிறது, இனி அடுத்த ஜெனரேஷனில் அவைகள் யார் என்றே தெரியாது என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, த ஐடியா ஆஃப் இன்டர் கனெக்டட்னஸ் ரிவீல்ஸ் இன் ஃபேமிலி. ஆண்டவர் அந்த ஒன்றை ஒருவர் சார்ந்து வாழும் வாழ்க்கை நிலையை குடும்பத்தில் வெளிப்படுத்துகிறார், திருச்சபையில் வெளிப்படுத்துகிறார், சமுதாயத்தில் வெளிப்படுத்துகிறார், எல்லா விதமான உறவு நிலைகளில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஒன்றோடு ஒருவர் சார்ந்து இருப்பது தேவனுடைய பார்வையில் அது ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் தேவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கொண்டு வந்து அவர்களை ஒன்றாக ஒரு ஐக்கியத்தில் உருவாக்கி ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எனவே நாம் மற்றவர்களோடு கொண்டிருக்கிற உறவு, மற்ற மக்களோடு நாம் இணைந்து வாழும் வாழ்க்கை நிலை தேவனுடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டதாகிறது. எனவே we have to have respect for our fellow man and also we have to have respect for the nature and we have to respect all the creature. எல்லா விதமான படைப்புகளையும் நாம் மதிக்க வேண்டும், அவைகளோடு கூட நாம் இணைந்து வாழ வேண்டும். இன்னைக்கு தேவையில்லாத அநேக கடினமான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம், இயற்கையை அழித்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ இயற்கையை நேசிக்கிறவராக, இயற்கையை நாம் இணைந்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு சரியான உறவு, the right fellowship with them, அவரோடு கொண்டிருக்கிற ஒரு சரியான உறவு, அது தேவனோடு கூட இருக்கிற உறவுக்கு நம்மை அழைத்து வருகிறது. நம் இயற்கையோடு கூட அதிகமாக இணைந்து செயல்படுவது தேவனுடைய சிந்தனைக்கு நம்மை அருகில் கொண்டு வருகிறது. ஏனென்று சொன்னால், கடவுள் இயற்கையோடு கூட அவர் இணைந்து நடக்கிறார். அண்ட் ஆல்சோ ஹி பிளஸஸ், அதை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதாவது இயற்கையை விட்டு தூரம் போவது தேவனை விட்டு தூரம் போகின்ற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே இந்த இயற்கையோடு கூட இணைந்து வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த எக்கோ சிஸ்டம் வந்து இட் ரன்ஸ் அரவுண்ட் அன் இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனை சுற்றிலும் அது இணைந்து செயல்படுகிறதா இருக்கிறது. எனவே இயற்கைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், இந்த இயற்கையோடு கூட நாம் இணைந்து வாழ வேண்டும். இயற்கை என்று சொல்லும் போது நாமும் நம்முடைய குடும்பமும் திருச்சபையும் சமுதாயமும் தேவனுடைய பார்வையில் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் யுத்தங்களும், இந்த நாட்களில் தேவையில்லாத சண்டைகளும் அதிகமான பொருளாதாரத்தை உலகெங்கும் நாசப்படுத்தி வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் படைத்த படைப்பின் அந்த உன்னதமான இன்டர் கனெக்டட்னஸ், ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழும் நோக்கத்தை மனிதன் மறந்து விட்டான். ஆனால் பிரியமானவர்களே, we have to understand that we are not alone or we are not lonely. We have people with whom we have to join hands and walk on. கரங்களை பிடித்துக் கொண்டு நாம் நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். A true Christian is the one who understands the greatness of creation. உண்மையான தேவனை நேசிக்கிற மனிதன் தேவனுடைய படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்வான். தேவனுடைய படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொண்டவன் தேவனுடைய படைப்போடு இணைந்து நடப்பான். தேவன் அப்படிப்பட்ட கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.